தேவனுடைய பாதத்தினருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச்
செய்வீர். ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவம் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
எங்களை நேசித்து எங்களை காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படும் ஒரு கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்திலேயும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து எங்களை வழிநடத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே புதிய கல்வி நிலையங்களுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர்தாமே பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை நீர் திறந்து கொடுத்தீர். நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய வாய்ப்புகளை கவனமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற நீரே அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பள்ளியிலே படிக்கிற, கல்லூரிகளிலே படிக்கிற மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் இந்த காலவெளியிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே எல்லா விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்லும் பொழுது போக்குலும் வரத்தினுடைய பாதுகாவல் தங்கியிருக்கட்டும். படிக்கிற காலங்களிலே தேவையான நல்ல ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும். தகப்பனே அவர்கள் படிக்கிற சூழ்நிலைகளிலே நல்ல நண்பர்களை கத்தரவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலையும் தவறான தொடர்புகளினாலே தீமையான வழிகளை பின்பற்றி விடாதபடி கத்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களுக்கு பல்வேறு இடங்களிலே நீர் தந்த மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் மழை பெய்யாத பல இடங்கள் உண்டு ராஜா. கர்த்தர்தாமே இறங்கி அந்த எல்லா இடங்களிலேயும் நல்ல மழையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்த எல்லா வருமானங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். எங்களுடைய வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகளிலே நீர் வளர்ச்சிகளை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறிப்பாய் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவம் பெற வேண்டும் என்ற பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட உம்முடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். ஒரு அற்புதமான ஆச்சரியமான விடுதலையை தேவரீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, கர்த்தர் அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற இடங்களிலே நீர் சமாதானத்தை தாரும். எங்களுடைய வானொலி நேயர்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் கடந்த நாட்களிலே உடைய வசனத்தை கேட்டு எடுத்த தீர்மானங்களிலே நிலைத்திருக்க நீர் உதவி செய்தலும் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை அறியாத பலரை உம்மை அறியும் அறிவுக்குள்ளே வழிநடத்த ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் வாழ கர்த்தர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் TWR சேமிப்பு பெட்டி பெற்று இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கருத்தோடு தாங்குகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. TWR ஊழியர்களுக்காக சிறு சிறு குழுவாய் கூடி ஜெபிக்கிற அருமையான ஜெப குழுக்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் TWR வானொலி நிகழ்ச்சிகளை பலர் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட பற்பல விதமான முயற்சிகளை எடுத்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இன்னமும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே இருக்கிற வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள், பலவீனங்கள், சமாதான குறைவுகள் அத்தனையையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். உமை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலேயும் கர்த்தர் அவர்கள் அற்புதத்தை காண கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க பண்ணும் ஐயா. வேலைக்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் திறந்து தாரும். திருமணத்திற்காக பல்லாண்டு காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள வாழ்க்கை துணையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் உடைய சன்னியத்திலே வந்து நிற்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தலும் அவர்கள் துவங்குகிற புதிய ஆண்டு உமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கருத்தோடு வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுகிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எழுதிய அன்பின் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை செய்வார். இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று யூதா 12-15 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். யூதா 12 வசனத்தை பாருங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும். நாம் இதனை தொடர்ந்து வருகிற சில வசனங்களிலே நவீன கால விசுவாச துரோகிகளான போதகர்களை பற்றிய சில குறிப்புகளையும் யூதா தருகிறதை பார்க்கப் போகிறோம். இறுதி நாட்களில் உள்ள விசுவாச துரோகத்தை பற்றிய விளக்கத்தை காட்டிலும் மிகவும் பயங்கரமான நடைமுறையான ஓவியம் போன்ற தெளிவான மொழியை நீங்கள் வேறு எங்கும் காண இயலாது. இப்பொழுது வசனம் 12 வாருங்கள். நாம் இங்கே டாக்டர் வெஸ்ட் என்பவருடைய மொழிபெயர்ப்பில் உள்ள 12 வசனத்தை சற்றே பார்ப்பதிலே மூல அர்த்தத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் மறைந்திருக்கும் பாறைகளாக இருந்து பயமின்றி சம்போகமாக கூட விருந்துண்டு தங்களை தாங்களே புல்வெளிக்கு இழுத்துச் செல்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து என்று வாசிக்கிறோம். இங்கே கரைகளாயிருந்து என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக மறைந்திருக்கும் பாறைகளாக இருந்து சொல்வது சிறந்த அர்த்தத்தை தருகிறது. இந்த மறைந்திருக்கும் பாறை கப்பலையே நொறுக்கிவிடும். அது அப்போஸ்தலனாய பவுல் அழைப்பது போல விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறது. அங்கே பவுல் இரண்டு பேர்களை குறிப்பிட்டு அவர்கள் அவ்வாறு விசுவாச துரோகத்திற்குள்ளே சென்று விட்டதாக சொல்கிறார். மறைந்திருக்கும் பாறையிலே மோதி விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். 1 தீமோத்தேயு 1 19-20 வசனங்களை பாருங்கள். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த விசுவாச துரோகத்தை பனிப்பாறையின் உச்சிக்கு ஒப்பிடலாம். அந்த பனிப்பாறை கடலுக்குள் கிடக்கும் பொழுது ஒரு சிறிய முனை மட்டுமே மேலே தெரியும். அதன் மீது கப்பல் சென்று விட்டாலோ கப்பல் கடலுக்கு அடியிலே சென்றுவிடும். ஒரு விசுவாச துரோகியினாலே எத்தனை ஜனங்கள், குறிப்பாக வாலிப பிள்ளைகளின் விசுவாசம் அசைக்கப்பட்டது மட்டுமல்ல, சேதமும் அடைந்துவிட்டது. இங்கே வசனத்திலே அன்பின் விருந்து என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதி திருச்சபிலே ராப்போஜனத்திற்கு முன்பாக ஒரு அன்பின் விருந்து நடக்கும். அப்பொழுது விசுவாசிகள் தாங்கள் கொண்டு வந்த உணவை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்கள். இது ஐக்கியத்தின் நேரம். ஏழைகளானாலும் பணக்காரர்களானாலும் தாங்கள் கொண்டு வந்ததை, தங்களிடம் இருந்ததை அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். இந்த விசுவாச துரோகம் உள்ளாக கடுமையான பசியோடு வந்தது. அவர்கள் மற்றவர்களை விட அதிகமாக உண்டார்கள். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மந்தையை மேய்ப்பதை விட்டுவிட்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொண்ட மேய்ப்பர்களாயிருந்தார்கள். உணவில் மட்டுமல்ல, அவர்கள் வேத வசனத்தை மந்தைக்கு போதிப்பதிலும் தவறிவிட்டார்கள். அவர்கள் தங்களை பற்றி மட்டுமே கரிசனை உள்ளவர்கள் என்பதற்கு இதுவே அடையாளம். மில்டன் என்பவர் தன்னுடைய நண்பர் லிசிடஸ்க்கு எழுதும்போது இதுபோன்ற ஒரு நிலையையே குறிப்பிட்டு எழுதுகிறார். தன்னுடைய கவிதை ஒன்றிலே ஒரு இளைஞனுக்காக துக்கத்தை தெரிவிக்கிறார். இந்த இளைஞன் ஒரு பெரும் பிரசங்கியார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நன்கு விளக்கம் அளிக்கிறவர். இவர் ஐரிஸ் கால்வாயிலே மூழ்கி மறித்துவிட்டார். இந்த சூழ்நிலையை அவர் கவிதை நடையிலே இங்கிலாந்தில் உள்ள சூழ்நிலையோடு குறிப்பிட்டு எழுதுகிறார். பசியான ஆடுகள் நோக்கி பார்க்கின்றன, ஆனால் பசியாற்றப்படவில்லை. விசுவாச துரோகம் பிரசங்க மேடையிலே காணப்படுகிறதை குறித்த சிறந்த ஒரு ஓவியம் இது. மக்கள் ஆத்தும பசியுடன் சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த பசியை போக்கும் எந்த வார்த்தையும் மேடையிலிருந்து கொடுக்கப்படுகிறதில்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் என்று வாசிக்கிறோம். அந்த விசுவாச துரோகிகளை பார்க்கும்பொழுது அவர்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் போல காணப்படுவார்கள், ஆனால் உண்மையில் வெறுமையானவர்களாக வறண்டவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் தேவையான ஆடை அலங்காரத்தோட ஆடம்பரமாக கணீர் என்ற குரலிலே அதிகாரத்தோடு முழங்கலாம். பேச்சுக்கலையிலே அவர்கள் பயிற்சி எடுத்திருக்கலாம். வேத வார்த்தைகளை ஆவிக்குரியதாக மாற்றவும் தேவன் சொல்ல நோக்கம் கொள்ளாத ஒன்றை வேறொரு அர்த்தத்திற்கு மாற்றி கூறவும் அறிந்திருப்பார்கள். அவர்கள் வானிலை மிதந்து செல்லும் அழகான மேகமாக காணப்படுவார்கள், ஆனால் பூமிக்கு எந்த ஒரு மலையையும் கொடுத்து புத்துயிர் கொடுக்காத மேகமாக வானிலே மிதந்து செல்வார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் சில வேளைகளிலே வானத்தை அண்ணார்ந்து பார்த்திருக்கக்கூடும். வெயிலின் கொடுமையிலே, தண்ணீர் பிரச்சனையிலே நாம் இருக்கும் பொழுது அந்த மேகத்தை பார்த்தவுடன் மழைக்காக பாரத்துடன் ஜபித்திருக்கக்கூடும். ஆனால் அந்த மேகம் மழையை பொழியாமல் செல்லும் பொழுது அது பெருத்த ஏமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? அதிலே தண்ணீர் இல்லை. விசுவாச துரோகத்தை குறித்த யூதாவின் ஓவியம் இதுதான். அவர்களிலே ஜீவ தண்ணீர் இல்லை. உண்மையிலேயே அவர்கள் தேவனுடைய வார்த்தை குறித்து எதுவுமே அறியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் என்கிறார். இயேசு கிறிஸ்து கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கும் பொழுது மத்தேயு 7:20 அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்கிறார். யூதா என்ன சொல்கிறார்? இந்த விசுவாச துரோகிகள் கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களைப் போல காணப்படுகிறார்கள் என்கிறார். டி எல் மோடி அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒருமுறை பிறக்கும் பொழுது இருமுறை இறக்கிறான், ஆனால் அவன் இருமுறை பிறக்கும்போது ஒருமுறை மாத்திரம் மரிக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். விசுவாச துரோகிகள் ஆவிக்குரிய காரியத்திலே மரித்தவர்களாகவும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று யூதா சொல்கிறார். இருந்த போதிலும் இவர்கள் மற்றவர்களை நடத்த பார்க்கிறார்கள். மேலும் விசுவாச துரோகிகளின் சரீரமும் மரிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆகவே அவன் இருதரம் செத்தவனாயிருக்கிறான். விசுவாச துரோகத்தை குறித்து யூதா எவ்வளவு அழகான ஒரு ஓவியத்தை நமக்கு தருகிறார் இல்லையா? தொடர்ந்து யூதா 13 பாருங்கள். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக எண்டென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தின வசனத்திலே இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். இவர்கள் பிரசங்கத்திலே தற்போதைய நாட்டு நடப்பை பற்றி தான் பேசுவார்கள். செய்தித்தாளிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ பார்த்த காரியங்களையே பிரசங்க மேடையில எடுத்து பேசுவார்கள். அவர்கள் வேத வசனத்திற்கு விளக்கம் அளிப்பதில்லை. இன்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவர்கள் போதிப்பதில்லை. இப்பொழுது இந்த வசனத்தில் அமளியான கடல் அலைகளைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார். அவர்கள் பிரசங்க பீடத்திலே ஏறி நின்று ஆத்திரத்தோடே பேசுவார்கள், அவ்வளவுதான். டாக்டர் தாயர் என்பவர் இந்த கள்ள போதகர்களை குறித்து சொல்லும்பொழுது அவர்கள் தங்களுடைய அமைதியற்ற உணர்வுகளினால் தூண்டப்பட்டு காரியத்தை பேசுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் அவருடைய இழிந்த கைவிடப்பட்ட ஆவி நிலையை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார். அடுத்ததாக மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள் என்கிறார். இந்த அலைகிற நட்சத்திரங்கள் வானிலை அலைகிறதா இருக்கிறது. அவ்வாறு அலைந்து திரியும் பொழுது எந்த ஒரு விதியின் அடிப்படையிலும் அது செல்கிறதில்லை, தன் இஷ்டப்படி அது செல்கிறதா இருக்கிறது. இவர்களுக்காக எந்தெண்டைக்கும் கார் இருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். இது நரகத்தை குறிக்கிறது. வேத புஸ்தகத்திலே நரகத்தை குறித்து சொல்வதற்கு அக்னி ஒரு அடையாளமாக இருக்கிறது, மற்றொன்று கார் இருள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அக்னியை பெரும்பாலும் நரகத்திற்கு அடையாளமாக சொல்கிறார்கள். நரகம் என்பது உண்மையில் இருக்கிறது, ஆனால் அங்கே பூமியில் பார்க்கிற அக்னி இருக்கும் என்று சொல்ல முடியாது. காரணம், இந்த அக்னி அங்கே போதாது. அங்கே ஆவிக்குரிய படைப்புகளும் மனம் திரும்பாத பாவிகளும் கிடப்பார்கள். மனிதனுடைய பாவங்களிலே மிகவும் மோசமானது அவிசுவாசம் போன்ற ஆவிக்குரிய பாவங்கள். ஆகவே சரீர பிரகாரமான தண்டனை காணாது. நரகத்திலே தள்ளப்படும் மனிதர்கள் உலகத்திலே காணப்பட்ட அக்னி இருந்தால் கூட நலமாயிருக்கும் என்று நினைப்பார்கள். ஏனென்றால் நரகத்திலே இருக்கிற தீ இதைவிட மோசமானது. நரகத்திற்கு மற்றொரு அடையாளம் கார் இருள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொலைந்து போன மனிதன் தன்னோடு சரீர இருளை மட்டுமல்ல ஆவிக்குரிய இருளையும் தன்னோடு சுமந்து செல்கிறான். அநேக ஆவிக்குரிய காரியங்களை கூறிய ஜான் மில்டன் என்பவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஒருவன் தனக்குள்ளே தன் நெஞ்சுக்குள்ளே வெளிச்சமுடையவனாக இருந்தால் அவன் மத்தியில் அமர்ந்து பிரகாசமான நாளை அனுபவிப்பான். ஆனால் இருண்ட ஆத்மாவையும் தவறான சிந்தனைகளையும் தனக்குள்ளே மறைக்கிறவன் மதிய வேளை சூரிய வெளிச்சத்தின் கீழ் நடந்து செல்லும் பொழுதும் இருள் அவனை கவ்விக்கொள்ளும். அவனே அவனுக்கு இருண்ட நிலவரையாக இருக்கிறான். அது பயங்கரமானது. நான் நினைக்கிறது என்னவென்றால், நரகத்தின் கொடூரம் அங்கே செல்கிறவர்களால் அதிகரிக்கும். நீங்கள் சில வேளைகளிலே மலைக்குள்ளே குடைந்து போடப்பட்ட ரயில் பாதைகளிலே ரயில் வண்டியிலே பயணப்பட்டிருக்கலாம். அந்த குகைக்குள்ளே நாம் செல்லும்பொழுது சில இடங்களிலே விளக்குகள் இல்லை என்றால் எவ்வளவு கார் இருளா இருக்கிறது என்று பார்த்திருக்கிறீர்களா? அது ஒரு பயங்கரமான அனுபவமாகும். இருள் என்றால் என்ன என்று அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இருளிலே இருக்க நாம் விரும்ப மாட்டோம் இல்லையா? அதை நாம் வெறுக்கவே செய்வோம். நாம் அடுத்த சிறந்த ஒரு வேத பகுதியை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். வேதத்திலே வேறு எங்கும் சொல்லப்படாத ஒரு காரியத்தை இப்பொழுது யூதா சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், யூதா 14-15 வசனங்கள். ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமாயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஏனோக்கினுடைய தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலே காணப்படவில்லை. ஆதியாகமும் 5 அதிகாரத்தில் நாம் ஏனோக்கை பற்றிய வரலாற்றை மாத்திரமே பார்க்கிறோம். அங்கே இந்த தீர்க்க தரிசனம் எதுவுமே சொல்லப்படவில்லை. ஏனோக் என்பது ஒரு பொதுவான பெயர் அல்ல. எனவே யூதா இங்கே குறிப்பிடுகிறது பழங்காலத்தைச் சேர்ந்த ஏனோக்கைத்தான் என்று நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும். தேவனோடு நடந்து கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஏனோக்கை குறித்தே யூதா குறிப்பிடுகிறார். இப்பொழுது இந்த ஏனோக்கின் புத்தகத்தை குறித்து டாக்டர் வெஸ்ட் என்பவர் சொல்லும்பொழுது இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த குறிப்புகள் ஏனோக்கின் புத்தகத்தின் தள்ளுபடி ஆகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சபை பிதாக்களுக்கு இவை சில பகுதிகளைத் தவிர சில நூற்றாண்டுகளுக்கு காணாமல் போன புத்தகமாக காணப்பட்டது. 1773 ஆண்டிலே எத்தியோப்பிய வேதாகமத்தில் இது முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதிலே ஏனோக்கிற்கும் நோவாவிற்கும் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலின் மூல கருத்து கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய வழிநடத்துதலின் வழிகளை மெய்ப்பித்து காட்டுவதே இதன் நோக்கமாக இருக்கிறது. பாவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற தெய்வ தண்டனையை காண்பிப்பதும் இந்த உலகம் தேவனுடைய அரசாட்சியின் கீழ்தான் இருக்கிறது என்பதை காண்பிப்பதுமே இதன் நோக்கமாகும். ஏனோக்கு இறுதி நாட்களிலே வரப்போகின்ற கள்ள போதகர்களை குறித்து தீர்க்க தரிசனமாக கூறியிருப்பது ஆச்சரியமான காரியமே. தேவன் இந்த ஏனோக்கு புத்தகத்தை வேதத்திலே வைக்க விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இல்லை என்றால் அது வேதத்திலே இடம்பெற்றிருக்கும். தேவனுடைய மனிதர்கள் தள்ளுபடியாகும புத்தகம் என்றும் தேவன் அதிலிருந்து ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தை மட்டும் தன்னுடைய பரிசுத்த வேதாகமத்தில் வைக்க விரும்பினார் என்றும் கூறுகிறார்கள். அது பரிசுத்தவான்களோடு கிறிஸ்து வருகிறதை பற்றியதான தீர்க்க தரிசனமாகும். நாம் ஆதியாகமத்திலே பார்க்கிறபடி ஏனோக்கு மரணத்தை காணாதபடி பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டான். இது எதிர்காலத்திலே சபையானது, அதாவது உண்மையான விசுவாசிகள் மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்படுவதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து பல நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் மரணத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அநேக சபைகள் மரணத்தின் வாசல் வழியாகவே கடந்து சென்றுவிட்டது. சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கும்பொழுது உயிரோடு இருக்கும் விசுவாசிகளோடு இவர்களும் கூட சேர்த்து மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருவார்கள். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை. இருந்தபோதிலும் சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது பங்கடைகிறவர்களுக்கு ஏனோக்கு ஒரு முன்மாதிரியாக அந்த விசுவாசிகளுக்கு பிரதிநிதி போல காணப்படுகிறார். பூமியின் மீது ஜலப்பிரளயமாகிய நியாய தீர்ப்பு வரும் முன்னர் ஏனோக்கு பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதேபோல பூமியின் மீது மகா உபத்திரவமாகிய நியாய தீர்ப்பு வரும் முன்னர் உண்மை விசுவாசிகள் அடங்கிய சபையானது எடுத்துக் கொள்ளப்படும். உண்மை விசுவாசிகள் மத்திய ஆகாயத்திலே சென்று இயேசுவை சந்திப்பார்கள், அதாவது ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இதனைத் தொடர்ந்து மகா உபத்திரவ காலம் பூமியிலே உண்டாயிருக்கும். இறுதியிலே இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு திரும்பி வந்து தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பார். சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இயேசு பூமிக்கு வருவதில்லை. விசுவாசிகள் அவரை மத்திய ஆகாயத்திலே சென்றுதான் சந்திப்பார்கள். சபை எடுத்துக் கொள்ளப்படுவதை நாம் இயேசுவின் இரண்டாம் வருகை என்று சொல்ல இயலாது. ஏனென்றால் அவர் அப்பொழுது பூமிக்கு வருவதில்லை. சபை பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படலே அப்பொழுது நடக்கும். இந்த விசுவாசிகளின் கூட்டம் பூமியிலிருந்து சென்றவுடன் உண்மையற்ற விசுவாசிகளின் கூட்டம் விசுவாசத்திலிருந்து முற்றிலுமாக விலகிவிடுவார்கள். இவர்கள் மகா உபத்திரவ நாட்களுக்குள்ளே நுழைகிறார்கள். இந்த மகா உபத்திரவ நாட்களின் முடிவிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களிலே அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் அவர் வருகிறார் என்று நாம் சிந்திக்கிறோம். யூதா இவ்வாறே தீர்க்க தரிசனமாக இதை சொல்லியிருக்கிறார். எனவே இது வேதத்தில் உள்ள ஒரு சிறந்த பகுதி என்று நாம் திட்டமாய் சொல்லலாம். இந்த 14-15 வசனங்களுக்கு மற்றொரு மொழிபெயர்ப்பு இவ்வாறு விளக்கம் கொடுக்கிறது. ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து தீர்க்க தரிசனமாக இவ்வாறு சொல்கிறார். இதோ ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் வருகிறார். பரிசுத்தவான்களோடு என்று இங்கே சொல்லப்படுவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அல்லது இயற்கையான படைப்பான மனிதனை குறிக்கிறது. இது கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது அவருடன் கூட வரும் சபையை அர்த்தப்படுத்துகிறது. இவ்வாறு கிறிஸ்துவுடன் ஆளுகை செய்வதற்கு சபையானது அவருடன் வர வேண்டுமென்றால் அது முன்னமே பூமியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தெளிவு. நீங்கள் கிறிஸ்து பூமிக்கு தமது பரிசுத்தவான்களோடு வருகிறதை விசுவாசிப்பீர்கள் என்றால் சபை எடுத்துக் கொள்ளப்படுவதையும் விசுவாசித்துதான் ஆக வேண்டும். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது அவர் நியாய தீர்ப்பு செய்யப்போகிறார். ஒலிவமலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து தாமே இதை குறித்து சொல்லியிருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தையில் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டுள்ளது. இதை பழைய ஏற்பாட்டிலேயும் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் இந்த வசனம் சொல்கிறதை பார்க்கலாம். அவபக்தி உள்ளவர்கள் என்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு இடம் அளிக்காதவர்கள். இன்றைய நாட்களிலேயும் நாம் இப்படிப்பட்டவர்களையே அதிகம் பார்க்கிறோம். அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் என்று கூறுகிறார். அதாவது இவர்களுடைய கிரியைகள் செயல்கள் எல்லாமே தேவனுக்கு எதிரானதாகவே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் இல்லை, பக்தி இல்லை. அவர்கள் நன்மை என்று கருதி எதை செய்தாலும் கூட அது தேவனுக்கு எதிரானதாகவே இருக்கும். 15 வசனத்தின் ஆரம்பத்தை பாருங்கள். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் என்று வாசிக்கிறோம். இந்த ஏனோக்கின் தீர்க்க தரிசனம் ஒரு சிறந்த தீர்க்க தரிசனமாகும். சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் நிலவும் முற்றிலுமான விசுவாச துரோகத்திற்கு வரும் நியாய தீர்ப்பை குறித்து இது சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி உண்மையான விசுவாசிகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் இங்கே பூமியிலே சபை இருக்கும். அது அவிசுவாசிகளால் நிறைந்த சபையாக இருக்கும். இவர்கள் முற்றிலுமாக விசுவாசத்தை விட்டு விலகி விசுவாச துரோகத்தில் மூழ்கி கிடப்பார்கள். சபை எடுத்துக் கொள்ளப்படுவது சபையிலே முறிவையே உண்டாக்கும். அதாவது உண்மையான விசுவாசிகள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், விசுவாசிகளாக நடித்தவர்கள் கைவிடப்படுவார்கள். இவ்வாறு சபை முறிவுறும். இவ்வாறு கைவிடப்பட்டவர்கள் பூமியிலிருந்து கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பை பெறுவார்கள். நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த கூட்டத்திலே இருக்க விரும்புகிறீர்கள்? எடுத்துக் கொள்ளப்படும் விசுவாசிகளின் கூட்டத்திலா அல்லது கைவிடப்படும் கூட்டத்திலா? எடுத்துக் கொள்ளப்படும் கூட்டத்திலே இருக்க விரும்புவீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் இப்பொழுதே ஆயத்தப்பட வேண்டும். அவருக்காக வாழ்ந்தவர்களே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நீங்கள் இயேசுவுக்காக வாழ்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஏதோ நான் ஞான ஸ்நானம் பெற்றேன், திருச்சபையின் அங்கமாயிருக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது உண்மையான மனம் திரும்புதலும் உண்மையான பாவம் மன்னிப்பும் உண்மையான வெற்றி வாழ்க்கை உடையவர்களாக காணப்படுகிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாய் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணியுங்கள். அவர் நித்தமும் உங்களை வழிநடத்த ஆவல் உள்ளவராயிருக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26.